മത്തേയു എഴുതിയ സുവിശേഷം 21-ാമത് അധികാരം. മത്തേയു എഴുതിയ സുവിശേഷം 21-ാമത് അധികാരം 33-ാമത് വസനത്തിലിരുന്ന് 46-ാമത് வசனம் வரையான தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 21-ாம் அதிகாரம் 33-ாம் வசனத்திலிருந்து அவதிகாரம் முடியும் வரையான தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தையாக விட்டு புறதேசத்திற்கு போயிருந்தான். சில காலம் சமீபித்த பொழுது அதன் கனிகளை வாங்கிக் கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்பு அவன் முந்தினவர்களிலும் அநேகமாக வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்ட பொழுது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம், வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரர் என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு கொடுப்பான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின மூளைக்கல்லை தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகின்ற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார்கள் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள் என்பதே. நாங்கள் வழமையாக சில உவமைகளை நாங்கள் மாலையிலே பார்த்து வருகின்றோம். இந்த உவமையானது மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய சுவிசேஷங்களில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கின்ற உவமையாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த உவமையானது பழைய ஏற்பாட்டிலே ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசன நூலில் கூட 5-ாம் அதிகாரத்திலிருந்து 1-ாம் வசனத்திலிருந்து 7-ாவது வசனம் வரையும் இந்த உவமையை அங்கு ஏசாயா கூட எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஏசாயாவினுடைய இந்த உவமையை மையமாக வைத்தே இந்த சுவிசேஷகர்கள் இந்த கிறிஸ்து அந்த உவமையை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்னார். ஆகவே நாங்கள் இந்த உவமையை பொறுத்த வரையிலே இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு தன்னுடைய அந்த உன்னதமான அந்த பராமரிப்பையும் தன்னுடைய நீடிய பொறுமையையும் அவர் கூறுகின்ற அதே வேளையிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கு தன்னுடைய ஊழியக்காரர்களை கொலை பண்ணி இறுதியாக தன்னையும் இந்த இஸ்ரவேலுக்கு புறம்பாக கொண்டு போய் அவர்களை கொலை செய்வார்கள் என்பதையும் இந்த கொலை செய்த இந்த தேவனுக்கு விரோதமான ஜனங்களை தேவன் திரும்ப அவர் வருகின்ற வேளையிலே அவர்களை அழிப்பார் என்பதை குறித்த ஒரு உவமையை கிறிஸ்து அந்த ஜனங்களுக்கு சொன்னதை நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆகவே அந்த வகையிலே நாங்கள் இந்த உவமையை நாங்கள் சிறு மூன்று பகுதிகளாக நாங்கள் பிரித்து நோக்குவோம். முதலாவது தேவனுடைய ஒழுங்கு, இரண்டாவது தேவனுடைய பொறுமை, மூன்றாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு. அப்ப முதலாவது 33 வசனத்தில் நீங்கள் பார்த்தால் தேவனுடைய ஒழுங்கை பற்றி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தேவன் தன்னுடைய அனாதி திட்டத்திற்கு அமைவாக, தன்னுடைய அன்பிற்கு அமைவாக அவர் சில காரியங்களை அவர் அங்கு ஒழுங்குபடுத்துகின்றவராக தேவன் இருக்கின்றார். அவை தேவன் தன்னுடைய பொறுப்புகளிலே, அவர் தன்னுடைய வழிகளிலே அவர் எந்த பிழைகளையோ அல்லது எந்த குறைகளையோ அவர் விட்டவர் அல்ல. அவர் தன்னுடைய ஜனங்களுக்கெல்லாம் என்னத்தை செய்ய வேண்டுமோ அதை காண எல்லாவற்றையும் தேவன் சரிவர அவர்களுக்கு செய்து கொடுத்தார் என்பதை இந்த உவமையின் முதல் பகுதியிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், 33 வசனம், அவர் வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகி ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி, அவங்க ஆண்டவராகிய தேவனே அந்த திராட்சை தோட்டத்தை உண்டாக்கினவரே தவிர, இந்த திராட்சை தோட்டத்திற்கு உண்டாக்குவதற்கு அவர் அங்கு திராட்சை தோட்டக்காரரை அவர் பயன்படுத்தினவர் அல்ல. அவே தேவன் என்ன செய்கிறார் சொன்னால், தன்னுடைய ஒழுங்கின்படியாக அவரே இந்த திராட்சை தோட்டத்தை உருவாக்கினவராக இருக்கின்றார். ஆவே அருமையானவர்களே, இந்த இஸ்ரவேல் என்கின்ற தேசம் இங்கே ஆதியிலே அது இருந்தது இல்லை. அங்கு தேவான் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து பின்பு வீழ்ச்சிக்கு பின்பதாக இந்த இஸ்ரவேல் தேசம் உருவாகவில்லை. ஆவே இங்கு தேவன் தன்னுடைய விசேஷித்த வகையிலே தன்னுடைய ஜனங்களை அவர் அங்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைக்கிறதற்கு முன்பதாக அது இஸ்ரவேல் என்கின்ற ஒரு ஈசாக்கினுடைய சந்ததியை அவர் அங்கு குறிப்பிடுகின்றார். ஆகவேதான் அருமையானவர்களை நாங்கள் என்னத்தை காண்கிறோம் என்று சொன்னால், தேவன் அந்த திராட்சை தோட்டத்தை, அதாவது இஸ்ரவேலை, தனக்கென்று பிரிக்கெடுக்கப்பட்ட ஜனத்தை அவர் அங்கு உருவாக்கின தேவனாக இருக்கின்றார். அவர் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து, ஆகவே இந்த என்னுடைய ஜனத்திற்கான அங்கு வேலியை அவர் பாதுகாப்பை அவர் நியாய பிரமாணங்களை கொடுத்து சட்ட திட்டங்களை கொடுத்து அந்த இஸ்ரவேல் தேசத்தை அவர் மற்ற தேசங்களிலும் இருந்து அந்த அபாயங்களிலும் இருந்து அவர் பாதுகாத்த மெய்யான தேவன். அவை இந்த இஸ்ரவேலில் இருக்கின்ற இந்த வேத பாரகரே, இந்த பரிசேயரே, பிரதான ஆசாரியர்களே, நீங்கள் இந்த பாதுகாப்பை உணராதவர்களாக இருக்கின்றீர்கள். ஏனென்றால் இது நானே இந்த தேசத்தை உருவாக்கினவனும் நானே இந்த தேசத்தை பாதுகாத்தவனுமாக இருக்கிறேன் என்பதை இங்கு தேவன் தன்னுடைய இந்த தோட்ட தன்னுடைய இந்த உவமை மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்கிறார். அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை அவர் நாட்டி, அவர் அங்கு ஆலையை அவர் நாட்டுகிறார் என்றால் அன்மையாளர்கள் அர்த்தம் என்னவென்றால், தேவன் இந்த திராட்சை தோட்டத்தினாலே வருகின்ற இந்த பழங்களையும், திராட்சை தோட்டங்களினாலே வருகின்ற இந்த பழங்களிலே இருக்கின்ற இந்த பழங்களினாலே வருகின்ற பலனை அவர் இந்த ஆலையின் ஊடாக அவர் அங்க திராட்சை ரசத்தை உருவாக்குகின்ற ஒரு அதிகூடிய உன்னதமான வேலைகளை செய்வதற்கான எல்லா நிலைமைகளையும் அந்த தேசத்திலே அவர் உருவாக்குகின்றவராக இருக்கின்றார். அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த திராட்சை தோட்டத்தை உருவாக்கி அதை பாதுகாத்து அதிலிருந்து வருகின்ற பலன் எல்லாவற்றையும் அங்கு திராட்சை ரசமாக மாற்றக்கூடிய தக்கதாக கூட அவர் அங்கு ஒரு ஆலையை அவர் அங்கு உருவாக்கி விடுகிறார். ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த வகையிலும் எந்த சாட்டு போக்குகளும் சொல்லாத வகையிலே அந்த ஆலையானது இஸ்ரவேலிலே அது இருந்தது. அது என்னத்தை காட்டுகிறது சொன்னால், தேவன் இந்த தன்னுடைய கனியை அவர்கள் நன்றாக பயன்படுத்தி அந்த கனியின் மூலமாக உச்ச பயனை அடையக்கூடிய ஒரு வசதியை அந்த இடத்திலே அவர் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். பின்பதாக பாருங்கள், அவர் ஆலையை நாட்டி அவர் கோபுரத்தை கட்டி, அவர் இந்த கோபுரமானது என்னவென்று சொன்னால், இங்கு திராட்சை தோட்டத்திலே அநேக நரிகள் வந்து இந்த திராட்சை பழங்களை அவர்கள் பிடுங்கிக் கொண்டு போவார்கள். இந்த திராட்சை தோட்டத்தினுடைய கனிகளை கொடுக்க விடாமல் இங்கு அநேக பாதுகாப்பற்ற காரியங்கள் இருக்கிறபடியாலே இந்த கோபுரத்திலே இருக்கின்ற இந்த காவலாளன் அதை கண்காணித்து மேற்பார்வை செய்து இந்த நரிகளையும் குழிகளையும் விரட்டுகின்ற ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்றதாகவே இந்த கோபுரம் அந்த திராட்சை தோட்டத்திலே அமைந்திருக்கின்றது. ஆகவேதான் அருமையானவர்களே, இந்த தேவனுடைய ஒழுங்கை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் இங்கு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி, அவர் திராட்சை தோட்டத்தை அவர் வேலி அடைத்து, அவர் திராட்சை தோட்டத்திற்கான இங்கு ஆலையை கட்டி, அவர் அங்கு கோபுரத்தை அவர் அங்கு நிலை நாட்டி வைத்திருந்தார். அவரிலிருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், இங்கு தேவன் தான் செய்ய வேண்டிய சகலத்தையும் தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் செய்தவர். அவை எந்த ஒரு இஸ்ரவேலர்களும் எந்த ஒரு வகையிலும் எந்த சாட்டு போக்கும் சொல்லாத அளவிற்கு தேவன் எல்லாவற்றையும் அந்த ஜனங்களுக்காக அவர் செய்தவராக அந்த இடத்திலே இந்த உவமையை கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே அருமையானவர்களே, தேவன் இந்த ஒழுங்கை அவர் ஆதியிலே மனுஷனை உருவாக்கி அவன் விழுந்து போன நாட்களில் இருந்து அவரே இப்படியான சகல காரியங்களையும் அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆசீர்வாதமாக கொடுத்து இருந்தார் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆகவே எல்லாவற்றையும் செய்து கொடுத்த தேவன் ஏற்ற காலத்திலே அவர்கள் நல்லதான கனியை கொடுக்க வேண்டும் என்பதையும் அவர் விரும்பின தேவனாக அவர் இருக்கிறார். அதற்காகத்தான் நீங்கள் பார்த்தீர்கள், இந்த கனி காலம் சமீபித்த பொழுது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரத்திலே தேவன் அனுப்புகின்றவராக இருக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்த தேவன், இங்கு எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்த தேவன், தேவன் இங்கு ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் ஏற்படுத்தி கொடுத்த இந்த தேவன், அவர் அந்த கனிகளை அந்த ஜனங்களிடத்திலிருந்து பார்க்கிறதற்கு அவர் எதிர்பார்த்தவராக இருக்கிறார் என்பதை வேதம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆகவே இங்கு மத்தேயு லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே கூட இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இங்கு பரம பிதாவானவர் உங்களுடைய அந்த கனிகளை அவர் காண்கிறதற்கு விருப்பமுள்ள தேவனாக அவர் இருக்கின்றார். 15 அதிகாரம், ஜோவான் 15 அதிகாரம் 8வது வசனம் எங்களுக்கு அதையே தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றது. 15 அதிகாரம் 8வது வசனம் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள் என்றால், இங்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே தன்னுடைய ஜனங்களுடைய இந்த உன்னதமான கனிகளிலே அவர் மகிமைப்படுகின்ற பிரியப்படுகின்ற தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனது விசேஷமாக இங்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஜனங்கள், விசேஷமாக வழிநடத்தப்பட்டு கொண்டு வந்த ஜனங்கள், விசேஷமாக வேலிகள் அடைக்கப்பட்ட ஜனங்கள், விசேஷித்த முறையிலே அங்கு கோபுரங்களை கட்டிய அந்த ஜனங்கள் மத்தியிலே தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், அவர்களுடைய கனிகள் அவர்களிடத்திலே இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றான். நீங்கள் இன்னொரு உவமையை நீங்கள் நினைத்து பாருங்கள். இங்கு திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டு அதிலே கனி கொடுக்கவில்லை என்று அந்த தோட்டக்காரன் சொல்கிறான், இந்த கனியை நீங்கள் வெட்டி போடுங்கள். ஏனென்றால் இங்கு எல்லா வசதிகளையும் அந்த திராட்சை தோட்டத்திலே இருந்தும் இந்த மரமானது கனி கொடுக்கவில்லை என்று தேவன் வந்து அந்த கனியை அவர் எதிர்பார்க்கின்றவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும். ஆகியவேதான் அருமையாளர்கள், இந்த முதலாவது காரியத்திலிருந்து எனக்கும் உங்களுக்கும் தேவன் கற்றுத்தருகின்ற காரியம் என்னவென்றால், தேவன் தன்னுடைய இஷ்டவேலை ஒரு சபையாக அவர் பார்த்து இந்த சபைக்கு வேண்டிய சகல காரியங்களையும் தேவனங்களுக்கு ஏற்படுத்தி எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்விலே தேவனங்களை பாதுகாத்து பராமரித்து அவரங்களுக்கு சகல காரியங்களையும் அவரங்களுக்கு செய்திருக்கின்ற வேளையிலே அவர் எங்களிடத்திலே கனிகளை எதிர்பார்க்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் என்னுடைய உங்களுடைய வாழ்விலே தேவன் அவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுத்தந்து உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் சுவிசேஷங்களை கேட்பதற்கு ஏற்படுத்தி கொடுத்து, இங்கு சுவிசேஷமானது தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்கு கேட்கப்படுவதற்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு கற்றுத்தந்தும் நீங்கள் கனி கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் உங்களுடைய வாழ்விலே அவர் எதிர்பார்த்தவராக இருக்கிறார் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், தேவனுடைய பொறுமை. அவங்க எல்லாவற்றையும் தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து, அவரே எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து தந்தும் அவர் எங்கள் மேலே பொறுமையா இருக்கிறது எவ்வளவு ஒரு வியக்கத்தக்க ஒரு காரியமாக இருக்கிறது. என்னென்று நாங்கள் இதிலே தேவனுடைய பொறுமையை நாங்கள் காணுவோம் என்று சொன்னால், 35 வசனத்தில் இருந்து 37 வசனம் வரையும் பாருங்கள். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரனை பிடித்ததாவது தேவன் என்ன செய்கிறார் என்றால், இந்த கனிகளை கொடுக்கும்படியாக தன்னுடைய சுவிசேஷகர்களை, தன்னுடைய ஊழியக்காரர்களை அவர்கள் அங்கு அனுப்பி, அங்கு சுவிசேஷத்தின் மூலமாக, போதனைகள் மூலமாக அவர்கள் அநேக கனிகளை கொடுக்கும்படியாக அவர்கள் அங்கு அனுப்பப்பட்ட வேளையிலே, அங்கிருந்தவர்கள் இங்கு முதலாவது போனவனை அவர்கள் அங்கு கல்லறிந்து அங்கு கொண்டு அடித்து அவர்களை கொலை செய்கின்றார்கள். அவங்க எல்லாவற்றையும் செய்த தேவன் இந்த கனிகளை கொடுக்கும்படியாக அனுப்பப்பட்ட, அல்லது கனிகளை கொண்டு வரும்படியாக அனுப்பப்பட்ட இந்த தாசர்களை கொலை செய்த உடனே தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பவில்லை. தேவன் நியாய தீர்ப்பை உடனடியாக அனுப்பவில்லை. பாருங்கள், அவர் முதலாந்தரம் அனுப்பப்படுகின்றது, கொல்லப்படுகின்றார்கள். இரண்டாந்தரம் அனுப்பப்படுகிறது, கொல்லப்படுகின்றார்கள். மூன்றாந்தரம் அனுப்பப்படுகின்றது, கொல்ல போகின்றார்கள். அருமையாளே பாருங்கள், எல்லாவற்றையும் செய்து கொடுத்த தேவன், எல்லாவற்றையும் அங்கே கண்டுகொண்ட தேவன் அங்கு எவ்வளவு பொறுமையாக, இந்த ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இந்த தீர்க்க தரிசிகளை அவர்கள் கொன்ற வேளையிலே, தீர்க்கதரிசிகளை எல்லாம் அவர்கள் உதாசீனமாக அவர்கள் அவமதித்த வேளையிலே, தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவர்கள் மிகவும் ஒரு கனவீனமாக நடத்திய வேளையில் கூட, தேவன் தான் பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தமாக மிகவும் பொறுமையுள்ள தேவனாக அவர் இருந்திருக்கின்றார். ஆவியர்மையாளர்களே, தேவனுடைய பொறுமை எண்ணத்தை கொடுக்கிறதுன்னு சொன்னால், அவர் இவ்வளவு தேவன் ஏற்படுத்தி கொடுத்தும் கொடூரமாக நடக்கப்படுகின்ற இந்த ஜனங்கள் மீது தேவன் உடனடியாக நியாய தீர்ப்பை அனுப்பவில்லை. அவங்க நியாய தீர்ப்பானது போகவில்லை என்பதற்காக அவர்கள் சரியாக நடக்கின்றார்கள் என்பதன் அர்த்தம் இல்லை. தேவனுடைய இரக்கத்தை, அவருடைய பொறுமையை, அவருடைய சாந்தத்தை நாங்கள் இந்த பகுதியிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அவங்க இரண்டாவதாக தேவன் இந்த பொறுமையிலே சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், அவருடைய சொந்த குமாரனை கூட இந்த பூமிக்கு அனுப்புகின்ற வேளையிலே அவர்கள் அவர்களை கொலை செய்வார்கள். அவர்கள் கொலை செய்த பின்பும் என்று தெரிந்தும் அவர்களுக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்த தேவன். தேவனுக்கு நிச்சயமாக தெரியும், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் பிரதான ஆசாரியரும், இந்த இஸ்ரவேல் இருக்கின்ற இந்த தலைவர்களும் என்னுடைய குமாரனை நிச்சயமாக அவர்கள் கொல்லுவார்கள் என்பதை அறிந்த தேவன் தெரிந்தும் அவர்கள் அவர் எவ்வளவுக்கு பொறுமையாக இந்த ஜனங்களுக்கு எல்லா விதமான காரியத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தார். அருமையானவர்களே, இந்த இஸ்ரவேலின் மீது தேவன் கொண்ட இந்த பெருமையான, இந்த உன்னதமான இந்த பொறுமையை தன்னுடைய சபைக்கு அவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் எவ்வளவு தரம் எனக்கு விரோதமாக போனவர்களாக இருந்தும், நீங்கள் எவ்வளவு தரம் எனக்கு விரோதமாக செய்தவர்களாக இருந்தும், நான் உங்களையே அனுதினம் கூப்பிடுகின்றவனாக இருக்கின்றேன் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 23:37, 39 சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், மத்தேயு 29 மன்னிக்கவும் மத்தேயு 23 37வது வசனம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்திலே அனுப்புகிறவர்களை கல்லறிகிறவர்களே, கோழிதன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்த வண்ணமாய் நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டேன். அவங்க தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், எருசலேமே எருசலேமே, நீ ஒரு கொடியவனாக இருந்தும், நீ என்னுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்கின்றவனாக இருந்தும், நான் உன்னை எத்தனை தரம் என்னிடத்திலே நான் அழைத்தேன். அருமையவர்களை பாருங்கள், தேவன் இங்கு எவ்வளத்திற்கு இரக்கம் உள்ளவராய், அவரை கூட அங்கு உதாசீனம் செய்தவர்களை, அவரை கூட சிலுவையிலே அடித்தவர்களை, அவரை அங்கே காரை துப்பி அவரை மரியாதை கெடுத்தவர்கள் மேலே கூட அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி தன்னுடைய கரங்களை நீட்டிய அந்த கிறிஸ்து எங்களுடைய சபைக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்களும் இப்படியே கிறிஸ்து இடத்திலே மனம் திரும்புகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பொறுமையுள்ள தேவனாக இருக்கின்றார், அவர் இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவரிடத்திலே நீங்கள் கிட்டி சேர்கின்ற வேளையிலே உங்களுடைய சகல பாவங்களையும், நீங்கள் எத்தனை தரம் தேவனுடைய நியாய பிரமாணங்களுக்கு விரோதமாக நீங்கள் பாவத்தை செய்தீர்கள், எத்தனை தரம் நீங்கள் செய்கிறது பாவம் என்று அறிந்தும் பாவத்தை செய்தீர்கள், எத்தனை தரம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக நீங்கள் நடந்தீர்கள், நீங்கள் உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்தால், நீங்கள் தேவனங்களை நியாயம் தீர்க்க இன்று வருவார் என்று சொன்னால், நாங்கள் எவ்வளவு கோபத்திற்குள்ளானவர்கள் என்பதை உங்களுடைய இருதயம் உங்களுக்கு சொல்லுமாக இருந்தால், வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அதிலே நீங்கள் தேவனுடைய அந்த பிரதானமான பொறுமையை, அந்த இரக்கத்தை நீங்கள் உணர்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆவேதான் அருமையாவர்களே, நாங்கள் அந்த இரக்கத்தை பெற்ற நாங்களும் மற்றவர்களிலே இரக்கம் உள்ளவர்களாக, நாங்களும் கிறிஸ்துவை போல மற்றவர்களிலே இறங்குகின்றவர்களாக, நாங்களும் எங்களுடைய சக சகோதரர்கள் மீது நாங்களும் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படியான ஒரு இரக்கத்தை நானும் நீங்களும் அனுபவித்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த இரக்கத்தை நானும் நீங்களும் தொடர்ச்சியாக ருசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதியானது கற்றுத்தருது. ஏனென்றால் இங்கு கிறிஸ்துவை என்ன விதமாக கொலை செய்து புறம் தள்ளின இந்த இஷ்டவேலர்களுக்கு தேவன் ஒரு விசேஷித்த இடத்தை அவர் இன்றும் வைத்திருக்கின்றவராக இருக்கின்றார். அவலத்திற்கு பொறுமையுள்ள இரக்கமுள்ள தேவன். மூன்றாவதாக அருமையாளர்களே, தேவருடைய நியாய தீர்ப்பு. அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார். 40வது வசனம், அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும் பொழுது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறொரு தோட்டக்காரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தையாக கொடுப்பான் என்றார். அவை இங்கே தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் அவருடைய அந்த உன்னதங்களை, அவருடைய ஒழுங்குகளை, அவருடைய வசதிகளை, அவருடைய பாதுகாப்புகளை நீங்கள் உணராமல், அவருடைய பொறுமையை நீங்கள் உணராமல், அவருடைய இரக்கத்தை நீங்கள் உணராமல் நீங்கள் இருக்கின்ற பட்சத்திலே, நீங்களுடைய குமாரனை அவருடைய கால்களின் கீழே நீங்கள் அவர்களை உதைந்து தள்ளுகின்ற வேளையிலே தொடர்ச்சியாக நீங்கள் செய்வீர்களே ஆனால், நிச்சயமாக தேவனுடைய கோபத்திற்கு உள்ளாவீர்கள். பாருங்கள், வேதம் தெளிவாக சொல்கிறது, அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்க கர்த்தர் வேறே தோட்டத்திலே தேர தோட்டக்காரர்களை குத்தகைக்கு கொடுப்பான் என்று வேதம் சொல்லும். அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கு விசேஷித்த ஜனங்களாகவும், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்தவர்களாக இருந்தும், அவர்கள் இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக செயற்பட்ட வேளையிலே தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஒரு கணம் விட்டு அவர் தன்னுடைய சுவிசேஷ பணிகளையும் ரட்சிக்கின்ற காரியங்களையும் அவர் அங்கு என்ன செய்கிறார் என்றால் புறஜாதிகளிடத்திலே தேவன் ஒப்படைக்கிறார். அவங்கே தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த புறஜாதிகளிடத்திலே நான் என்னுடைய சபையை ஆட்சி செய்கின்ற அல்லது சபையை வழிநடத்துகின்ற என்னுடைய சபையினுடைய காரியங்களிலே இந்த புறஜாதிகளும் அதிலே வந்து அவர்களும் முனைகின்றவர்களாக இருப்பார்கள். என்னுடைய தோட்டத்திலே ஆவியினுடைய ஜனங்களை இங்கே பரிசேயரும் இந்த இஸ்ரவேல் மத தலைவர்கள் மட்டும் அவர்கள் ஆட்சி செய்து இந்த திராட்சை தோட்டத்தை பராமரிக்க நான் அனுமதிக்க போவதில்லை. நான் வேறு ஆக்களிடத்திலே என்னுடைய சீஷர்களிடத்திலே என்னுடைய ஊழியக்காரர்களிடத்திலே நான் இந்த திராட்சை தோட்டத்தை பராமரிக்கிற பங்கை நான் கொடுக்க இருக்கிறேன். அருமையாளர்களே பாருங்கள், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நாங்கள் தெளிவாக செய்யாத பட்சத்திலே, அங்கு தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செயற்படுகின்ற பட்சத்திலே, அது அந்த வாக்கு தத்தமானது கைமாறுகிறதை நாங்கள் காண்கிறோம். அது இஷ்ட அது புறஜாதிகளுக்கு கொடுக்கப்படுகின்றது. நானும் நீங்களும் சந்தோஷப்பட வேண்டிய காரியம் என்னவென்றால், இது புறஜாதியாகிய எங்களுக்கு தேவன் காட்டிய அந்த மகத்தான அந்த கிருபையை நாங்கள் நினைத்தவர்களாய், நாங்கள் எப்பொழுதும் தேவனுக்கென்று நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, உண்மை உள்ள சபையாக, அவருடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் கீழ்ப்படுகின்ற சபையாக, அவருடைய வார்த்தைகளை எப்பொழுதும் தியானிக்கின்ற சபையாக நாங்கள் இருக்கின்ற சபையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அப்பொழுது அநேக கனிகளை கொடுக்கின்ற வேளையிலே தேவன் எங்களை உன்னதமான தன்னுடைய வருகையின் போது வெட்கப்படாத சபையாக அவர் எங்களை பார்ப்பார். வேறு எந்த நோக்கம் அல்ல. ஏனென்றால் அங்கு இஸ்ரவேலர்களிடத்திலே வேதமே சொல்கிறது, அது புறஜாதிகளுக்கு அந்த காரியமானது சுவிசேஷமானது போகிறது. ஏனென்றால் அந்த புறஜாதிகளாகிய நாங்கள் தேவனங்களுக்கு செய்த சகல காரியங்களையும், தேவனங்கள் மீது இருந்த பொறுமையான காரியங்களை, தேவனங்கள் மீது காட்டின சகல அன்புகளை ஆதரவுகளை நாங்கள் அதை எண்ணினவர்களாக உணர்ந்தவர்களாக, அதை நாங்கள் ருசி பார்த்தவர்களாக, நாங்கள் கனி கொடுக்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அன்று கனி கொடுக்காத அந்த திராட்சை தோட்டத்தை தேவன் தண்டித்தது போல இங்கு புறஜாதியாகிய திராட்சை தோட்டத்தையும் தேவன் தண்டிக்க நாங்கள் விடுகின்றவர்களாக அல்லாமல், நாங்கள் உண்மையாகவே நாங்கள் தேவனுக்கென்று அநேக கனிகளை நாங்கள் கொடுக்கின்ற சபையாக, கொடுக்கின்ற திராட்சை தோட்டமாக, அநேக பழங்களிலே அங்கு திராட்சை தோட்டக்காரன் பிரியப்படுகின்ற வகையிலே நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப சபை வாழ்க்கையிலே வாழுகின்றவர்களாக நாங்கள் வாழுகின்ற வேளையிலே தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் எபிரேயருடைய நிருபத்திலே வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், 10:29 தேவனுடைய குமாரனை கால்களின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்தித்தவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது என்ன, நீங்களும் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை போல நீங்களும் தேவனுடைய இந்த உன்னதமான பரிசுத்த இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி நீங்கள் கிறிஸ்துவை நீங்கள் புறக்கணிக்கின்றவர்களாக, அந்த தோட்டக்காரர்களைப் போல கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையிலே அடிக்கின்றவர்களாக, இங்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அது உதாசீனம் செய்து கொள்ளுகின்றவர்களாக நீங்கள் இல்லாமல், அதற்கு கீழ்ப்படிந்த ஒரு ஆசீர்வாதத்தை கனிகளை கொடுக்கின்ற சபையாக இருப்பதனால் நீங்கள் நியாய தீர்ப்புக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். இல்லை என்றால் அன்று இஸ்ரவேலுக்கு நடந்த அதே காரியம் உங்களுக்கும் அது நடக்கும். என்னவென்றால் தேவன் பட்சபாதம் இல்லாதவர், அவர் நீதியாகவே செயற்படுவார். அது புறஜாதி என்றும் இல்லை, இஸ்ரவேல் என்றும் இல்லை, தன்னுடைய நியாய பிரமாணங்களுக்கு கிறிஸ்துவுக்கு விரோதமாய், கிறிஸ்துவினுடைய சுவிசேஷங்களுக்கு விரோதமாய், அவருடைய வழிகளுக்கு விரோதமாக செயற்படுகின்ற சிந்திக்கின்ற சகலரும் தேவனுடைய நியாய தீர்ப்பிற்குள்ளாக வருவார்கள் என்பதை தேவன் இங்கு எங்களுக்கு இந்த உவமையிலிருந்து கற்றுத்தருகிறார். பாருங்கள் என்னவென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்களுக்கு ஆகாது என்று தள்ளின மூலைக்கல் ஆகிய இந்த கிறிஸ்து அந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல்லானது அவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும் என்று உங்களுக்கு சொல்றேன். பாருங்கள், இங்கு கிறிஸ்து ஆனவர் அவருக்கு விரோதமாக செயற்படுகின்ற வேளையிலே நாங்கள் அந்த கல்லிலே விழுந்தால் என்ன, அந்த கல் எங்களின் மேல் விழுந்தால் என்ன சேதம் அது எங்களுக்கு. அவர்மையாக இந்த மூளைக்கல்லாகிய இந்த கிறிஸ்து, இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் புறந்தள்ளி அங்கு கொலை செய்த அந்த கிறிஸ்து, அவரே எங்களுடைய விசுவாசத்திற்கு அடிக்கல்லானவராக அவரை வைத்து அந்த தள்ளப்பட்ட அந்த மூளைக்கல்லை நாங்கள் எப்பொழுதும் உன்னதமான மூளைக்கல்லாக அதை பார்த்து நாங்கள் அந்த மூளைக்கல்லிற்கென்று நாங்கள் வாழுகின்ற, அந்த மூளைக்கல்லின் படியே நாங்கள் ஜீவிக்கின்ற, அந்த மூளைக்கல்லை வைத்து எங்களுடைய விசுவாச வாழ்க்கைகளை கட்டுகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இல்லையேல் அது எங்களுக்கு பெரிதான ஒரு ஆபத்தை எங்களுக்கு அது தரும். ஆகவே அருமையானவர்களே, தேவன் நமக்கு வழிநடத்தி அவர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த சகல செயற்பாடுகளையும் நாங்கள் உணர்ந்தவர்களாய், அவர் மீது கொண்ட பொறுமையை நாங்கள் புரிந்தவர்களாய், அவருடைய வார்த்தையினுடைய அர்த்தங்களை, அவருடைய வார்த்தையினுடைய போதனைகளை நாங்கள் செய்வதனாலே நாங்கள் அனுபவித்து நாங்கள் ருசித்து அதிலே கழிகூறுகின்றவர்களாய் நாங்கள் வாழ்ந்து தேவனுடைய கோபத்தை சம்பாதிக்காமல் அந்த பரலோக ராஜ்யத்திலே நானும் நீங்களும் வாழுவதற்கு தேவன் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டவர்களாய் தேவன் தாம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிப்போம். சர்வவல்லமை மிகுந்த இரக்கம் உள்ள தேவனே, கர்த்தாவே உங்களுடைய நிறைவான கிருபையின் படியாக தேவரே நாங்கள் வாழுவதற்கு நீர் ஏற்படுத்தி தந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே நாங்கள் உங்களுடைய பொறுமையை, உங்களுடைய நீடிய சாந்தத்தை தேவரே நாங்கள் உணர்ந்தவர்களாய், கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளுக்கும் கிறிஸ்துவினுடைய மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவை எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக நாங்கள் வைத்தவர்களாய், தேவரே நாங்கள் வாழ்ந்து உங்களுடைய உன்னதமான மகிமையிலே நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் பிரவேசிக்க தேவரீருமது கிருபையை நீங்கள் எங்களுக்கு நிறைவாக தந்திட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரிறங்கியிருக்கின்ற சிறியவர்கள் முதற்கம் பெரியவர்கள் வரையும் அந்த உன்னதமான கிறிஸ்துவுக்கென்றும் அவருடைய வார்த்தைக்கென்றும் அவர்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து தேவரீர் அந்த நல்ல நிறைய கனிகளை கொடுக்கின்ற, உமக்கு பிரியமான கனிகளை கொடுக்கின்ற திராட்சை தோட்டங்களாகிய சபையாகிய இந்த சபையை நீ தொடர்ச்சியாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.